அரசனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 18.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். கக்க கசடர என்கின்ற இந்த அமைப்பை தொடங்கி அறம் வளர்க்கும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். திருக்குறளை அதற்குரிய மரியாதையோடு கற்று ஒவ்வொரு வகுப்புக்கு வருகிற பொழுதும் என் மனதிலே மகிழ்ச்சியை உருவாக்குகிற உங்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். 18வது வகுப்பை நோக்கி நகருகிற வாய்ப்பை திருவருள் கூட்டி இருக்கிறது. பாயிரவியல் என்ற பகுதியிலே 4 அதிகாரங்களை படித்தோம். அதற்கு முன்பாக திருக்குறளை எப்படி விளங்க வேண்டும் என்பதற்காக பரிமேலழகர் எழுதிய உரைப்பாயிரம் என்கின்ற பகுதியை விளங்கினோம். அதைத் தொடர்ந்து இல்லறவியல் என்கின்ற அறத்தினுடைய 2 கூறுகளின் முதற்கூறாகிய இல்லறம் பற்றிய அந்த இயலுக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைந்திருக்கிறோம். 2 அதிகாரங்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. இல்லறத்துக்கும் துறவரத்துக்குமான தொடர்பை திருவள்ளுவர் அற்புதமாக அமைத்து காட்டுகிறார். பரிமேலழகர் அதை எடுத்து காட்டுகிறார். அதிகாரங்களை கடக்க கடக்க அந்த உண்மை நமக்கு தெளிவாக புரிகிற பொழுது பெரிய வியப்பேற்படும் என்பது நிச்சயம். இல்லறவியலிலே முதல் அதிகாரம் இல்லறத்தை நடத்த தலைப்படுகிற ஒரு தலைவனுக்கு சொல்லப்படுவதாக நான் நினைப்பதுண்டு. இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்திலே இல்லறத்திலே ஈடுபட வேண்டுமானால் என்னென்ன செய்ய வேண்டும், அதனுடைய பயன் என்னவாக விளையும் என்பதை திருவள்ளுவர் தெளிவுபடச் சொல்கிறார். அதை நான் பலதரமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 11 கடமை செய்ய வேண்டும், பழியஞ்சி பொருள் சேர்க்க வேண்டும், அதை பகுத்து உண்ண வேண்டும், அறம் அன்பு பண்பாகவும் அறம் பயனாகவும் இருக்கத்தக்கதாக இல்வாழ்க்கை நடந்தால் அது அந்த வாழ்க்கையினுடைய பயனாக மறுமை பயனாக தேவர்களுக்குள்ளே ஒருவனாக பிறக்கிற வாய்ப்பை அந்த இல்வாழ்க்கையை வாழ்கிறவன் பெறுவான் என்று அந்த முதல் அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வம் என்பது தேவுக்களை குறிப்பது என்று நான் முன் அந்த குறள் படிக்கிற பொழுது சொன்னேன். நம்முடைய சமயத்திலே தெய்வங்கள் பல வகையாக பிரிக்கப்படுகின்றன. நம்மை விட சக்தி கூடிய தேவர்கள் அவர்களும் பிறப்புக்கள் தான், ஆனால் உயர் பிறப்புகள். அந்த உயர் பிறப்புகளுக்குள்ளே போய் பிறக்கின்ற வாய்ப்பை நல்ல இல்லறம் நடத்துகிறவன் அடைவான். அதனாலே அவன் துறவரம் நோக்கி முயற்சிக்கிறவர்களுக்கு சமமானவன், அவர்களை விட சற்று அதிகமான தகுதி உடையவன் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த அதிகாரம் முடிந்து நேற்றைய தினம் அந்த இல்வாழ்க்கைக்கு துணை செய்யக்கூடிய மனைவியினுடைய பெருமையை சொல்லுகிற அதிகாரத்தை படித்தோம். வாழ்க்கை துணை நலம். ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு நல்ல மனைவியாக வாழ்வதற்கு அவளுக்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை திருவள்ளுவர் முதல் குறளிலேயே எடுத்துச் சொன்ன அழகை நேற்று பார்த்தோம். மனைத்தக்க மாண்பு, வளத்தக்க வாழ்வு, இது ரெண்டும் தான் திருவள்ளுவர் போடுகிற எல்லை கோடுகள். ஒரு நல்ல மனைவிக்கு இருக்கக்கூடிய எல்லை கோடுகள். மனைத்தக்க மாண்பு என்பதை நற்குணம் நற்செய்கை என்று இரண்டாக பிரிக்கிறார். நற்குணங்களை வகுத்து சொல்கிறார். துறவிகளை பேணுவது, விருந்தை பேணுவது, ஏழைகள் மாட்டு அன்பு செய்வது என்று நற்குணங்களை முதலிய என்ற சொல்லை போட்டு அத்தகைய நல்லியல்புகளை நட்பண்புகளாக வகுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு நற்செயல் என்று சொல்கிற பொழுது முக்கியமானதாக அதிலே அட்டில் தொழில் வன்மையை சொல்கிறார். நேற்று அதை உங்களுக்கு நான் விரித்து சொன்னேன். சமையல் செய்ய தெரிவதல்ல, அதில் வல்லமை பெற்றிருப்பது என்பதை சொல்வதற்காக அட்டில் தொழில் வன்மை என்றே திரு பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது போடுகிறார். சமையலை பற்றி சொல்கிற பொழுது பல எண்ணங்கள் வருகின்றன. அதை விருந்திலே சொல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தமிழர்களுடைய சமையல் திறன் என்பது மிக ஆழமானது. இன்றைக்கு நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு வெறுங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். மருத்துவ மூலிகைகளை கூட உணவிலே சேர்த்து கொள்கிற முறைமை நம் பண்பாட்டிலே தான் உண்டு. நாம் சாப்பிடுகிற சமையலிலே பயன்படுத்துகிற கடுகாகட்டும், வெந்தயமாகட்டும், மஞ்சள் தூளாகட்டும், சீரகமாகட்டும், இவையெல்லாம் மருத்துவ மூலிகைகள். உணவை உண்கிற பொழுது அதனாலே உடலுக்கு சில தீமையும் விளையும். தீமை விளையும் என்பதற்காக உணவை உண்ணாமலும் இருக்க முடியாது. தமிழர்கள் அதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தார்கள். உணவிலேயே சில மூலிகைகளை சேர்த்து கொண்டு அந்த மூலிகைகள் மூலம் உணவிலே விளையக்கூடிய தீமைகளை நீக்கி அதே நேரத்திலே சுவையூட்டி உண்ணுகிற முறைதான் நம்முடைய தமிழர்களுடைய உணவு முகை. இந்த மூலிகைகளையெல்லாம் பெரும்பாலும் பல பேர் சமையலுக்கு பயன்படுத்துவதில்லை. வெள்ளைக்காரர்கள் மிளகை மட்டும் பயன்படுத்துகிறார்கள். எங்கள் ஊரிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், வெந்தயம் இல்லா சோத்துக்கு பந்தயம் இல்லை என்பார்கள். இவையெல்லாம் நம்முடைய கைவண்ணத்திலே நம் பெரியவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவாக உணவை வளர்த்தெடுக்க பயன்பட்டவை. இதிலே வன்மையுடையவளாக பெண் இருந்தால்தான் இல்லறம் நடத்த முடியும். வேறு சில நற்குணங்கள் நற்செய்கைகளையும் சொல்லுகிறார். நான் மருந்து என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. கடவுளுடைய கருணை இருந்து நாம் படிக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அதிலே இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுவேன். தமிழர்களுடைய உணவு முறை என்றே ஒரு வகுப்பு படிக்கலாம். அந்த அளவுக்கு தமிழர்களுடைய உணவு முறையினுடைய சிறப்புகள் இருக்கின்றன. அப்படியே ஒரு பெண் நற்குண நற்செய்கையுடையவளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வீட்டுக்கு வருகிற விருந்து முதலியவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும், வறுமைப்பட்டவர்களுக்கு கருணை செய்ய முடியும். இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த செயற்பாடுகளை சொல்லுகிற திருவள்ளுவர். இந்த இரண்டு குணம் இவற்றுக்கு அப்பாலே செய்கை என்று வருகிற பொழுது இந்த நற்குணம் நற்செய்கை என்று சொல்லிவிட்டு அதற்கு அப்பாலே சொல்லுகிறார், ஒரு பெண் கணவனுடைய வருவாய்க்குள்ளே வாழக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று இரண்டாவது நிபந்தனை போடுகிறார். மனைத்தக்க மாண்பு வளத்தக்க வாழ்வு. ஒரு பெண் மட்டும் கணவனுடைய வருமானத்துக்குள்ளே வாழ்வேன் என்பதை தீர்மானம் பண்ணிவிட்டால் அந்த கணவனைப் போல செல்வன் வேறு ஒருவனும் இல்லை. எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் வருவாய்க்கு அதிகமான செலவு இருந்தால் அந்த குடும்பம் வறுமைப்பட்ட குடும்பம்தான், அல்லது வறுமைப்படப்போகிற குடும்பம்தான். பெண் தான் அதை தீர்மானிக்க வேண்டியவள். இவ்வளவு வரவு, அதற்குள்ளே இவ்வளவு செலவு. அப்படியானால் இந்த கடமைகளை எல்லாம் இந்த சிக்கனத்தோடு செய்யலாமா என்றால் செய்யலாம். இன்றைக்கு விருந்து என்பதை நாங்கள் ஆடம்பரமாக்கிவிட்டோம். அது அடுத்த அதிகாரம் பெறப்போகிறது, அங்கே சொல்லுவேன். விருந்து என்பது ஆடம்பரம் அல்ல, அவசியப்பட்ட செயல். உங்கள் அன்பாலே அது மதிப்பு பெறுமே தவிர கொடுக்கப்படுகிற உணவாலே விருந்து சிறக்குவது இல்லை. கொடுக்கிறவருடைய அன்பாலே தான் விருந்து சிறக்கும். ஆகவே பெண் கணவனுடைய வருவாய்க்குள் வாழ வேண்டும், நற்குண நற்செய்கைகளுடையவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனைவி இருந்தால் அவர் ஒருவனுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்கிறார். அதற்கு பிறகு மனைவியினுடைய ஒரு பெண்ணினுடைய கற்பொழுக்கம் பற்றி சிறப்பித்து சொல்லுகிறார். ஒரு பெண்ணுக்கு நேற்று அதை சற்று விரிவாக உங்களுக்கு சொன்னேன். ஒழுக்கத்திலே ஒரு பெண் தன்னை சீர்படுத்திக் கொள்வாளானால் பஞ்சபூதங்களும் அவளுக்கு ஏவல் செய்யும். இது நம் அத்தனை புலவர்களும் சொல்லுகிற விஷயம். பஞ்சபூதங்களும் ஏவல் செய்யும் என்றால் அவள் சொல்ற கட்டளைக்கு அது பணியும். இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு நம்ப தயாராக இல்லை, என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திருவள்ளுவர் அதை வலியுறுத்தி சொல்கிறார். பரிமளகர் சொல்லுகிறார், தெய்வம் தொழால் கொழுநல் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை என்று அடுத்த குரல் வைக்கிறார். கண்ணகியை விட்டு கோவலன் போய்விடுகிறான். அப்பொழுது அவளுடைய தோழியொருத்தி வந்து கூப்பிடுகிறாள், வா, ஒரு கோயில் இருக்கிறது, மன்மதன் கோயில் இருக்கிறது, அங்கே சந்திரகுண்டம் சூரியகுண்டம் என்று ரெண்டு குண்டங்கள் இருக்கின்றன, அங்கே போய் குளித்து கும்பிட்டால் பிரிந்த கணவன் கூடுவான் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது, போகலாம் வா என்று கூப்பிடுகிறாள். அதற்கு கண்ணகி சொல்லுகிற பதில் பீடன்று என்று விடுகிறாள். அதெல்லாம் எனக்கு பெருமைக்குரிய விஷயம் அல்ல. என் கணவனை நான் வழிபடுகிறேன், அந்த வழிபாடு பயன் செய்யாமல் கோயில் வழிபாடு பயன் செய்யும் என்றால் அது எனக்கு பெருமைக்குரிய வாழ்வாக இருக்காது, நான் வரமாட்டேன் என்று கண்ணகி மறுப்பதாக இளங்கோவடிகள் அதை பதிவு செய்கிறார். ஆகவேதான் திருவள்ளுவரும் அதை உறுதிப்படுத்தி சொல்கிறார், தெய்வம் தொழால் கொழுநட்தொழுதழுவால் பையன பெய்யும் மழை. அந்த கற்பினாலே என்ன பயன் என்று கேட்டால், அவள் தற்காத்து தற்கொண்டாற்பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லாமல் வாழுகிற ஆற்றலை அவள் பெறுவாள். உண்மையிலே கணவன் மனைவியை காப்பான் என்பது ஒரு புறம், அந்த கணவன் தருகிற அன்பினாலே மனைவி பெறுகிற கற்பினாலே அந்த பரம்பரையே காக்கப்படும் என்பது இன்னொரு புறம். இப்படியாக பெண்ணினுடைய சிறப்புகள் நேற்று 8 குறள் படித்தோம், இன்றைக்கு 9வது குறளுக்குள்ளே நுழைகிறோம். 7 குறள் இன்றைக்கு 8வது குறளுக்குள்ளே நுழைகிறோம்.
குறள் 58. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. உரை: பெண்டிர் பெற்றான் பெரின். பெண்டிர் தம்மை எய்திய கணவனை வழிபடுதல் பெறுவாராயின் புத்தேளிர் வாழும் உலகு பெருஞ்சிறப்பு பெறுவர். புத்தேளிர் வாழும் உலகின் கண் அவரால் பெருஞ்சிறப்பினை பெறுவர். உரை குறிப்பு: வழிபடுதல் என்பது சொல் எச்சம். இதனால் தற்கொண்டார் பேணிய மகளிர் புத்தேளிரால் பேணப்படுவர் என்பது கூறப்பட்டது.
எல்லாம் நல்லபடி அமைகிறது. கடவுள் வாழ்த்து. இந்த பிள்ளை அவ்வளவு அழகாக பாடுகிறார், வாசிக்கிறவரும் அவ்வளவு அழகாக வாசிக்கிறார். நீங்களும் எல்லோரும் உங்களுக்குள்ளே வாசியுங்கள். நான் முன்னும் சொல்லி இருக்கிறேன், பத்திரிகை படிப்பது போல படிப்பதல்ல படிப்பு. ஒவ்வொரு சொல்லையும் கவனிக்க வேண்டும். குறளிலே வருகிற அந்த வார்த்தைகளை படித்துவிட்டால் பிறகு உரையிலே அந்த வார்த்தைக்கு மேலதிகமாக பரிமேலழகர் என்ன சேர்க்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதற்காகத்தான் முதல் ஒரு தரம் வாசிக்க சொல்லி சொல்கிறேன். ஏனென்றால் பரிமேலழகர் சொற்களை கொண்டு கூட்டி பொருள் எடுப்பார், தேவையான இடத்திலே சொல்லட்சமாக பொருள் சொற்களை வருவிப்பார். அப்போ அந்த எப்படி அதிலெல்லாம் செய்கிறார் என்று பார்த்தால்தான் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரியும். இந்த குறளிலே அது செய்கிறார். திருப்பி நாங்கள் முதல்ல இருந்து வருவோம்.
பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு.
திடீரென்று குறள் தொடங்குகிறது. பெற்றால் யார், பெற்றால் எதை பெற்றால் என்ற கேள்விகள் நிற்கின்றன. அதற்கு உரையிலே பரிமேலழகர் கொண்டு அந்த பெற்றால் என்ற சொல் அப்படியே அந்தரமாக நிற்கிறது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? அப்ப என்ன பெற்றால் என்றால், தன்னை வழிபடுகிற மனைவியை பெற்றாள். அதான் அங்க அவர் கொண்டு வருகிற உரை. வாசியுங்கள் உரையை.
உரை: பெண்டிர் பெற்றான் பெரின். பெண்டிர் தம்மை எய்திய கணவனை வழிபடுதல் பெறுவாராயின்.
ஒரு பெண் தன் கணவனை வழிபடுதலை அவளுடைய இயல்பாக பெறுவாளாகையானால்
புத்தேளிர் வாழும் உலகு பெருஞ்சிறப்பு பெறுவர். புத்தேளிர்
பெண்ணுக்கு என்ன பயன் கிடைக்கும்? தன் கணவனை தொழுகிற அந்த தன்மையை ஒரு பெண் பெற்றால், அப்ப என்ன சொல்கிறீர்கள், எல்லாம் ஆண்களுமாக சேர்ந்து பெண்களை ஆடவர்களை விழுந்து கும்பிட சொல்கிறீர்களா? அதனாலே அவர்களுக்கு என்ன பயன்? ஆடவனை பெருமைப்படுத்துவது மட்டும்தான் பெண்ணினுடைய வேலை என்றால் இல்லை. ஆடவனை மனைவி தொழுதால் அதனாலே வரக்கூடிய பயன் என்ன என்பதற்கு தான் இந்த குறள் பதில் சொல்லுகிறது. தேவலோகத்திலே அவளுக்கு தேவர்களாலே சிறப்பு செய்யப்படும் என்கிறார். சில விஷயங்களை நாம் கண்ணால் காணாவிட்டாலும் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் சொல்லுகிறவர்கள் பொய் பேசாதவர்கள். தேவ உலகத்திலே இப்படி வரும் என்று சொன்னால் அதற்கு நான் உடனடியாக சான்று சொல்ல முடியாது. சான்று என்னவென்றால் ஆகம பிரமாணம் தான், திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆகவே அது சரியாகத்தான் இருக்கும். ஒரு பெண் கணவனை வழிபட்டு தொழுது வாழ்வாளையானால் அவளை தேவர்கள் தொழுவார்கள் என்கிறார். நம் தமிழினத்திலே வர வர குறைந்து போய்விட்ட ஒரு பண்பு, வணங்குகிற பண்பை குறைந்து விட்டோம். பழைய காலத்திலே இப்பொழுதும் சில வீடுகளில் இருக்கிறது, கணவனை மனைவி தொழ வேண்டும், பெற்றோர்களை பிள்ளைகள் தொழ வேண்டும், வீட்டுக்கு பெரியவர்கள் வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பெரியவர்களை தொழ வேண்டும். பணிவது என்பது உயர்வதற்கான ஒரு வழி. நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெரியவர்களுடைய ஆசி தருகிற வாழ்வை போல ஒரு வாழ்வை வேறு எதுவும் தர முடியாது. நீங்கள் உடனே கேட்பீர்கள், இந்த காலத்து பிள்ளைகளில் பல பேர் கேட்பார்கள், அது அவரை ஏன் கும்பிட வேண்டும், கும்பிடத்தக்கவரா, இந்த ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம், நீ அவனை வணங்கு, ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். நான் அப்படித்தான் நினைப்பேன், ஒவ்வொரு உயிருக்குள்ளும். நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும் என்றால், இறைவன் உலகத்தினுடைய அத்தனை பொருள்களுக்குள்ளும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கின்றான் என்பது சைவ சித்தாந்த கொள்கை. அப்போ எந்த பொருள், இப்ப இந்த மைக்குள்ளே கடவுள் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார். நான் அன்றைக்கு சொன்னேன், மைக்கடவுளா என்றால் இல்லை, மைக்குள்ளே கடவுள் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார். எங்க வாத்தியார் அதுக்கு சொல்லுவார், ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்து காட்டி, இந்த 100 ரூபாய்க்குள்ளே 1 ரூபாய் இருக்கிறதா என்றால் அதுக்கு என்ன பதில், இருக்கிறது என்று பதில். 100 ரூபாய் 1 ரூபாயா என்றால் இல்லை என்பது பதில். அதுபோல இதற்குள்ளே கடவுள் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார், இது கடவுள் அல்ல. உலகத்தினுடைய எல்லா பொருட்களுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். நான் 2 சொல்கிறேன், பெரியவர்களை வணங்குகிற பொழுது அவருக்குள்ளே இருக்கிற இறைவனை வணங்குவதாக நினைத்து கொண்டு வணங்குங்கள், எந்த சிக்கலும் வராது. வணக்கத்தை பெறுகிறவர்களும் என்ன, இவர்கள் எல்லாம் தொழுகிறார்கள், நான் ஒரு பெரிய ஆள் என்று நினைத்து விடக்கூடாது. வணக்கம் செய்கிற பொழுது யாராவது நம்மை தொழுகிறார்களா, நமக்குள்ளே இருக்கிற இறைவனை அவர்கள் தொழுகிறார்கள், அந்த இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். இது ஏதோ எனக்குரிய வணக்கம் என்று தலை நிமிர்த்தி விடக்கூடாது. இது தமிழர்களுடைய ஒரு பண்பாடாக இருந்து வந்தது, இப்பொழுதும் ஓரளவில் இருக்கிறது. இப்ப என்னவென்றால், ஒரு கூளை கும்பிடு என்ற ஒரு புதுசு அறிமுகமாகிவிட்டது. மனம் வணங்காமல் கை வணங்குவது அல்லது தேவை கருதி வணங்குவது, இப்ப அப்படி ஒரு பழக்கம் வந்து விட்டது. எனக்கு அப்படி கும்பிடுகிறவர்களை கண்டாலும் எனக்கு பிடிக்காது, சும்மா ஒரு காரணம் இல்லாமல், ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு வணங்க வேண்டும் என்ற மனதிலே ஒரு பணிவில்லாமல் சும்மா ஒரு கும்பிடு, இந்த அரசியல்ல இருந்து வந்திருக்கும் போல் இருக்கிறது. அப்படியும் கும்பிட தேவையில்லை. உண்மையாக மனம் நினைந்து ஒரு பெரியவரை கும்பிடுகிற பழக்கம் என்பது இல்லத்திலே வழக்கமாக வர வேண்டும், வழக்கமாக வர வேண்டும். இதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும். காலையிலே மனைவி எழுந்த உடனே கணவன் பாதத்தை தொட்டு வணங்கினால் அதை பார்த்து பிள்ளைகள் பெற்றோரை தொழுவார்கள். இப்ப இதை சொல்லவே படாது, உடனே புரட்சியாளர்கள் கிளம்புவார்கள், ஏன் நாங்கள் கணவனை தொழவா வேண்டும், பிறகு ஏன் கணவனோடு வாழ்கிறாய், கணவனை நேசிக்கிறாய் என்றால், கணவனோடு அன்பு வைக்கிறாய் என்றால் கணவனை தொழுவதிலே எந்த தவறும் இல்லை. இது இரண்டு பேருக்கிடையிலே இருக்கிற உறவு. மூன்றாம் அவர்கள் இதை பற்றி விமர்சிக்கவோ இதை பற்றி அபிப்பிராயம் சொல்லவோ ஒரு துளியும் இடம் இல்லை, என்னுடைய அபிப்பிராயம். இவையெல்லாம் ஒரு நல்ல பண்புகள். நல்ல பண்புகளை நாம் இப்பொழுது உதறுகிறோம், தீய பண்புகளை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். பெரியவர்களை நாம் வணங்க வேண்டும். என் ஆசிரியர் சொன்ன அந்த செய்தி நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். காரைக்குடி கம்பன் விழாவிலே நான் போயிருந்த பொழுது என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே பச்சிராஜன் என்கின்ற ஒரு பேரறிஞர் அவருக்கு அப்பொழுதே 81 வயது. சொன்ன செய்தியாக இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் புதிய வந்தவர்களுக்காக. அவர் வருகிறார். அவர் அப்ப எங்க ஐயாவுக்கு 60 வயசு இருக்கும், அவருக்கு 80 வயது. பச்சிராஜன் என்று ரொம்ப பெயர் பெற்ற ஒரு அறிஞர். நானும் என் நண்பனும் போயிருந்தோம். பட் அவரை சந்தித்த உடனேயே அவரிடம் ஆசி வாங்கியிருந்தோம். காரைக்குடியிலே ஒரு வழக்கம் இருக்கும், அந்த விழா முடிந்த பிறகு அறிஞர்கள் எல்லாம் கூடியிருந்து பேசுவார்கள். மேடையிலே கிடைக்கிற விஷயத்தை விட அந்த பேச்சிலே அதிக விஷயம் கிடைக்கும். அன்றைய பேச்சு பற்றி அவர்கள் ஆளுக்கால் அபிப்பிராயம் சொல்லுவார்கள். அது ஒரு பெரிய விருந்தாக இருக்கும். அப்படி எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா உட்கார்ந்திருக்கிறார், என்னுடைய குருநாதர் உட்கார்ந்திருக்கிறார், அவருக்கு பின்னாலே நானும் என் நண்பனும் உட்கார்ந்திருந்தோம். இந்த பச்சிராஜன் வந்தார். வந்தவுடனே ஐயா அவரை வணங்கிவிட்டு எங்களை பார்த்து, ஐயாவிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கடா என்றார். நாங்கள் ஏற்கனவே அவரை அப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு கும்பிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் உடனே ஐயா சொல்லுகிறார், அது நம்ம பண்ணத்தானே வேணும் என்று நாங்கள் எழும்பினோம். எழும்பினோடனே அவர் பச்சிராஜன், அவர் பெரியவர், அதெல்லாம் ஏற்கனவே நல்லா பண்ணிட்டாங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் என்றார். அப்ப நாங்க திருப்பி உட்கார்றதுக்கு தயார், ஏன்னா அவர் அப்படி சொல்லிட்டாரே என்று. ஐயா உடனே அவரை பார்த்து, அதுக்கு என்ன, உங்களை போல பெரியவங்களே இன்னொரு தரம் அவங்க கும்பிடட்டுமே, நீங்க ஆசீர்வாதம் பண்ணா அவங்க நல்லா இருப்பாங்க தானே, போய் கும்பிடுங்கடா என்றார். அந்த பண்பாடுகளை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் ஒன்று சொல்லுகிறேன், எந்த கெட்டவனாக இருந்தாலும் அவனுடைய காலிலே நீங்கள் விழுகிறீர்கள் என்று வையுங்கள், அந்த நிமிஷம் அவனுடைய மனம் உங்களை வாழ்த்தத்தான் செய்யும். அந்த வாழ்த்தை இழந்து விடாதீர்கள். அதுக்கும் உங்களுடைய அன்புள்ளவர்களை தொழுகிற பொழுது அதில் என்ன நஷ்டம் பெறப்பொழுது, ஒரு நல்ல நாள் பெருநாள் பெரியவர்களை வணங்குகிற பழக்கம் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும், கட்டாயமாக இருக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு பெண் கணவனை தொழுகிற தன்மையை பெறுவாளானால் தேவர்கள் அவளை தொழுவார்கள். ஏனென்றால் ஒரு நல்ல சந்ததியினுடைய விருத்திக்கு அவள் வித்திடுகிறாள், அந்த பண்பாட்டின் மூலம் வித்திடுகிறாள். அதை இந்த அதிகாரத்திலே இந்த குறளிலே சொல்லுகிறார். இப்ப அதை திருப்பி படிப்போம்.
பெற்றார் பெரின்பருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பெண்டிர் பெற்றான் பெரின், பெண்டிர் தம்மை எய்திய கணவனை வழிபடுதல் பெறுவாராயின்.
பாருங்க, அந்த பெற்றால் பெண்டில் பெற்றால் என்றதுக்கு பரிமாறாக நாம பெண்டில் பெற்றால்னா பிள்ளை பெற்றால் என்று கூட உரை எழுதுகிறார்கள் இப்பொழுது. பெண்டில் வழிபட பெற்றால், பெண்கள் வழிபடுகிற தன்மையை பெற்றார்களே ஆனால் அவர்கள் தேவர்களாலே வழிபடுவார்கள். இதுதான் பரிமாளர் செய்கிற உரை.
புத்தேளிர் வாழும் உலகு பெருஞ்சிறப்பு பெறுவர். புத்தேளிர் வாழும் உலகின் கண் அவரால் பெருஞ்சிறப்பினை பெறுவர். வழிபடுதல் என்பது சொல்லெச்சம்.
பரிமாளர் எல்லாம் ஒரு சொல்லும் தேவையில்லாமல் போட மாட்டார். அவர் என்ன போட்டிருக்க வேண்டும்? வழிபட பெறுகிற தன்மையை பெண்கள் பெற்றால் புத்தகளில் வாழும் உலகில் சிறப்பு பெறுவர் என்று போட்டாலே போதும். ஒரு அடை சேர்க்கிறார், பெரும் சிறப்பு பெறுவர் என்கிறார். அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை அந்த ஒரு சொல்லாலே குறிக்கிறார் என்பதை நாங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். புத்தகளில் வாழும் உலகில் சிறப்பு பெறுவார் அல்ல, பெரும் சிறப்பு பெறுவார் என்று அதை வலியுறுத்துகிறார்.
வழிபடுதல் என்பது சொல்லெச்சம்.
அந்த இடம், அந்த இடத்தை ஒவ்வொரு சொல்லும் பரிமாளர் அப்படி துண்டு துண்டா போடுறார். வழிபடுதல் என்பது சொல்லெச்சம். குறளிலே வழிபடுதல் என்பது இல்லை, உரையிலே கொண்டு வந்திருக்கிறார். அதை கவனிச்சு பார்த்தீர்களா? குறளிலே பெற்றால் என்று இருக்கிறது, இவர் கொண்டு வருகிறார் வழிபட பெற்றால் என்று கொண்டு வருகிறார். எங்கே இருந்து என்ன உரிமையிலே இதை போட்டாய் என்று அந்த காலத்திலே கேட்டிருப்பார்கள். அந்த காலத்திலே ஒரு நூலை அரங்கேற்றம் செய்வது என்பது லேசான வேலை இல்லை. கற்றவர்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் கேட்பார்கள். இந்த சொல்லை எப்படி போட்டாய் என்றால் பெற்றால் என்று வெறுமனே நிற்கிறது, ஆகவே அது எதையோ ஒன்றை கூப்பிடுகிறது. சில சொற்கள் இன்னொரு சொல்லை கூப்பிடும். பெற்றால் என்று போட்டிருக்கிறோம், எதை பெற்றால் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா, ஆகவே வழிபட பெற்றால் என்று நான் போட்டது சொல்லெச்சமாக. இந்த சொல் இல்லாமல் அந்த சொல் பூரணப்படுவதில்லை, ஆகவே இந்த சொல்லை போட வேண்டி இருக்கிறபடியால் போட்டிருக்கிறேன் என்று அதை சொல்வதற்காக பெற்றால் என்பது சொல்லெச்சம் என்று போடுகிறார்.
வழிபடுதல் என்பது சொல்லெச்சம். இதனால் தற்கொண்டார் பேணிய மகளிர் புத்தேளிரால் பேணப்படுவர் என்பது கூறப்பட்டது.
இதனால் தற்கொண்டார் பேணிய மகளிர் புத்தேளிரால் போற்றப்படுவர். நல்ல கணவனை வழிபட்டு பேணுகிற பெண்ணுக்கு தேவலோகத்திலேயே வரவேற்புக்கு தயாராக இருப்பார்கள். ஆகவே அந்த வரவேற்பை பெறுவீர்களாக.
குறள் 59. புகழ் புரிந்த இல் இளோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. உரை. புகழ் புரிந்த இல் இளோர்க்கு, புகழை விரும்பிய இல்லாலை இல்லாதார்க்கு.
கவனிச்சீர்களா? புரிந்த என்ற சொல்லுக்கு பரிமாளர் என்ன ஒரே சொல்லல் போடுகிறார் பாருங்கள், விரும்பிய என்று சொல் போடுகிறார். புகழை விரும்பிய வசிங்கள்,
புகழை விரும்பிய இல்லாலை இல்லாதார்க்கு. இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை இல்லை.
இது ஒரு பெரிய செய்தி, ஒன்றும் ஆழமான செய்தி கிடையாது, ஆனால் ஒரு பெரிய செய்தி. ஒரு ஆண்மகன் எவ்வளவு படித்தாலும், எந்த பெரிய பதவியில் இருந்தாலும், எத்தனை செல்வாக்கும் புகழும் பெற்றிருந்தாலும், வீட்டில் மனைவி சரியில்லாத பட்சத்தில் அவன் வீதியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நான் நினைச்சு வியக்கிறதுண்டு, பெரிய பெரிய இந்த தத்துவங்கள் எல்லாம் சொன்ன திருவள்ளுவர் ஒரு குறளிலே பெண்ணினுடைய அவசியத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லுகிறார். புகழ் புரிந்த இல்லிலார்க்கு இல்லை, முத்திரை குத்திடுறார். நல்ல மனைவி வீட்டில் இல்லையா, உனக்கு வெளியிலே என்ன இல்லை என்றால் இகழ்வார் முன். உலகத்திலே ஒவ்வொருத்தனையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவன் எங்கேயோ கொஞ்சம் பேர் இருப்பான், ஒவ்வொருத்தனுக்கும் இருப்பான். அரசியல்ல மட்டுமன்று நினைக்காதீர்கள். நம்மை சுற்றி இருக்கிறவர்களே 10 பேர் நம்மை நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பான், ஒரு 3 பேராவது நாம் வீழ வேண்டும் என்று நினைக்கிறவன் இருக்கத்தான் செய்வான். நீங்கள் தீமை செய்கிறீர்களோ இல்லையோ, ஏனென்றால் நான் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை, நான் வீழ வேண்டும் என்று ஏன் நினைக்கப் போகிறார்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். கயவர்களுக்கு அடையாளம் சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் சொன்னான், என்ன சொல்வார் என்றால், நீ ஒன்றும் தீமையே செய்ய தேவையில்லை. கயவர்களுக்கு என்ன லட்சணம் என்று கேட்டால், நீ ஒன்றும் தீமையே செய்யவில்லை, உன்னை அவர்கள் வெறுப்பார்கள். எப்படி வெறுப்பார்கள் என்றால், நீ உடுக்கிற உடுப்பையும் சாப்பிட்ற சாப்பாட்டையும் பார்த்து அவனுக்கு கோபம் வருமா? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ், கீழ் மக்களுக்கு லட்சணம் சொல்றான். சில பேர் அப்படி இருக்கிறார்கள், நீங்கள் அது அது அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள். ஒரு நல்ல உடுப்பு போட்டுக்கொண்டு வெளியில போகக்கூடாது, அவர் போயிட்டார், இதுக்கே ரெடியா இருப்பான், அவனுக்கு இவர் சகிக்க முடியாது, இன்னும் இவர் போடுறது ஒரு நல்ல உடுப்பு போடுவது என்று அது கீழ் மக்களுடைய இயல்பு. மற்றவர்கள் வாழ்க்கையே அவர்கள் சகிக்க மாட்டார்கள். அது மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு உங்க வீட்டில இருந்து நல்ல தாளிதம் கொட்டுற ஒரு வாசனை வந்துடப்படாது, அவன் தொடங்கிடுவான். அப்போ அதை சொல்லுகிறார், உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் என்று சொன்னபடியால் நம்ம எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும், எங்கேயோ இருக்கும், கீழ் மக்களாவது இருப்பார்கள். அவன் நம்மை வீழ்த்துவதற்கு என்ன கருவி கிடைக்கும் என்று பார்ப்பான். அவனுக்கு முன்னாலே தலை நிமிர்ந்து நீ நடக்க வேண்டுமா? வீட்டிலே மனைவி நல்லவளாக இருக்க வேண்டும். மனைவி மட்டும் பிழைச்சு நீங்க மிச்ச எல்லா சிறப்பும் இருந்தாலும் வீதியில போன ஒருத்தன் சொல்லுவான், இவர் பொண்டாட்டிய தெரியுமா சார் என்று தொடங்கினா நிமிர்ந்த தலை குனியும், தலை குனியும். அந்த அம்மா இவருக்கு ஒன்றும் பண்ணாது சார், நாங்க வாழ்க்கையில பார்க்கிறோம் தானே, எவ்வளவு பெரியவராகவும் இருப்பார், இது சொன்னா நிமிர்ந்த தலை கவிழ வேண்டியதுதான். வீட்டிலே மனைவி மட்டும் நல்லவளாக இருந்து விட்டால் ஒன்றுமே இல்லையா, சிங்கம் போல நடக்கலாம் என்கிறார் திருவள்ளுவர். ஏறு போல் பீடு நடை என்றார், இத்தனை சொல் போடுறார், ஏறு போல் பீடு நடை, பெருமை மிகுந்த நடை நடக்கலாம், அதுக்கு வீட்டிலே மனைவி வேண்டும். ஆகவே ஆண்மக்களே, உங்கள் தலை நிமிர்வு உங்கள் கையில் இல்லை, உங்கள் மனைவியின் கையில் இருக்கிறது. அவர்களை போற்றி புகழ்ந்து பாதுகாருங்கள். உங்கள் அன்புதான் அவர்களை கற்புக்கரிசிகளாக்கும், அந்த கற்புக்கரிசி தான், அந்த கற்புத்தன்மை தான் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். கடவுள் ஒரு சங்கிலி கோர்வையாகத்தான் பாத்திரங்களை அமைத்திருக்கிறார். கணவனுடைய பெருமையிலே மனைவி உயர்வதும் மனைவியினுடைய பெருமையிலே கணவன் உயர்வதுமாகத்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதில் இரண்டாக பிரித்து நான் நீ என்று பேச ஆரம்பித்தால் வாழ்க்கை போயிற்று. இப்போ நன்மையை சொல்வதற்கு ஆக்கள் குறைந்து தீமையை சொல்வதற்கு ஆக்கள் அதிகரித்து விட்டார்கள். அதனால்தான் நான் இப்படி திரும்ப 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 இதை சொல்லுகிறேன், வலியுறுத்துவதற்காக சொல்லுகிறேன். ரெண்டு பேருடைய ஒற்றுமையிலே ஒரு குடும்பம் நிமிரும். அதிலே முக்கியமாக பெண் நல்லவளாக இருந்தால்தான் ஆணுக்கு தலை நிமிர்வு உண்டு. இதை சொல்ல ஒரு குறள் அமைக்கிறார் திருவள்ளுவர். அப்ப இது எவ்வளவு முக்கியமா அவர் கருதி இருப்பார் என்று நினைங்கள். புகழ் புரிந்த இல்லிலார்க்கு இல்லை, என்ன இல்லை, இகழ்வார் முன் பீடு ஏறுபோல் பீடு நடை இல்லை. அதுதான் குறள். இனி பரிமளவுரை கேட்போம்.
புகழ் புரிந்த இல்லோர்க்கு, புகழை விரும்பிய இல்லாலை இல்லாதார்க்கு, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை இல்லை, தம்மை இகழ்ந்துரைக்கும் பகைவர் முன் சிங்க ஏறுபோல் நடக்கும் பெருமித நடை இல்லை.
சிங்கம் நடக்கிறது பார்த்திருக்கிறீர்களா? இப்பதானே இந்த என்ன சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அப்படிதான் சிங்கம் நடந்தால் அது காட்டுக்கு ராசான்றது சில பேர் கிண்டல் பண்ணுகிறார்கள், அதன் தேர்தலா நடந்ததுன்னு கேட்கிறார்கள். அதனுடைய நடையிலே தெரியும் சிங்கம் நடந்தால் அது ஒரு நிமிர்வான நடை. ராமன் எழும்பி நடந்தவுடனே கம்பன் அப்படி அதை பார்த்து வியந்து அப்படித்தான் சொல்லுகிறான், மாகமடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நான நடந்தான் என்பான் கம்பன். ஒரு ஆம்பளை நடந்தா அப்படி நடக்க வேண்டும். இப்ப அதெல்லாம் சும்மா இப்ப குழந்தைகளுக்கு நிறைய செல்வ செல்வர் செல்வர்கள் வீட்டிலே பார்க்கிறேன், பிள்ளைகள் எல்லாம் நோஞ்சானுகளாக இருக்கிறார்கள். எல்லாம் கொடுத்து உள்ள விட்டமின் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளையினுடைய இயல்பாற்றல் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு பிள்ளை நடந்தா, அதுவும் ஆண் பிள்ளை நடந்தால் சிங்கம் மாதிரி நடக்க வேண்டும், சும்மா சோர்ந்து நடக்கவே விடக்கூடாது. பெண் பிள்ளை நடந்தால் மான் போல அப்படி மெல்லிய ஒரு நாணத்தோடு கூடின நடை இருக்கும், அதெல்லாம் பொருந்தும், அழகாக இருக்கும். இப்ப கூட நீங்க பாருங்க, இந்த விளம்பரங்கள் போடுகிறார்களே டிவியில, நான் அதை பார்த்து ரசிக்கிறது உண்டு. ஆண்கள் சார்ந்த விளம்பரங்கள் போட்டா ஆண்களை முரட்டுத்தனமா காட்டுவார்கள், ஷர்ட் அப்படி கிழிப்பான்,
நீங்க பார்க்கிறீர்கள் அல்லவா, திடீர்னு மோட்டர் சைக்கிள் வச்சு அப்படி முறுக்குவான். ஏனென்றால் ஆண் ஆண் என்றாலே அந்த கம்பீரம் தான் அழகு, பெண்ணை காட்டுகிற பொழுது மென்மையாக காட்டுவார்கள். அப்படி சீரையை தூக்கி இப்படி ஈனுவார்கள். அப்போ பெண்ணுக்கு அந்த மென்மை எவ்வளவு அழகோ, ஆண்மை ஆணுக்கு அந்த அந்த ஆண்மை அழகு. அப்படி ஆண் ஆண்மையோடு இருக்க வேண்டும் என்றால் பெண் பெண்மையோடு இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறார், அந்த சிங்கத்தினுடைய நடையை உவமையாக சொல்லுகிறார். விலங்கிலேயே கடவுள் அதை வச்சிருக்கிறான். நான் சொல்றது ஏதோ இவரோ இவர் ஒரு கருத்தை புகுத்துறாருன்னு நினைக்காதீங்க, இயற்கைய பாருங்க. விலங்கிலேயே கடவுள் வச்சிருக்கிறான். நீங்க பாருங்க, இந்த சிங்கம் நடந்தால் பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். இவர் இருந்து சாப்பிட்ற ஆள் தான், ஆனா அவர் இருந்தா தான் இவர் சாப்பிடலாம். பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்து இவர் உட்கார்ந்து சாப்பிடுவார். ஆனா நடந்தா அவருக்கு பின்னால்தான் இவர்கள் நடப்பார்கள். அதோட கோழி சேவல் பார்த்திருக்கிறீர்களா? சேவல் நான் ரொம்ப ரசிக்கிறது உண்டு. இதெல்லாம் கடவுளே நாம புரியாம இருக்கிறோம். சேவல் கோழி, இப்ப சேவல் கோழியே கிச்சன்ல தான் பாக்குறோம், அது வேற. சேவலையும் கோழியும் ஊர்ல பார்த்தா இந்த சேவல் என்ன பண்ணும், காலால இப்படி விராண்டிட்டு இப்படி நிமிந்து நிக்க, கோழி போய் கொக்கோ கொக்கோ கொக்கோன்னு கொத்தும். நீங்க பாத்துங்க, அப்படி காலை விராண்டி விட்டு சிங்க அப்படி நிக்கும், கோழி எல்லாம் போய் அதுல நின்று கொத்தும். அது ஒரு பார்வைக்கு ஒரு அழகு. ஆண் ஆண்மையோடும் பெண் பெண்மையோடும் இருப்பது என்பது பார்வைக்கே அழகு. அந்த அழகு வேணும் என்பதை பற்றி சொல்வதற்காகத்தான் அந்த உவமையை கொண்டு வரார், சிங்கத்தை கொண்டு வருகிறார்.
இகழ்வார் முன்
ஏன் இதெல்லாம் ஏன் சொல்றது கேட்டா, இனியாவது கொஞ்சம் நிமிந்து நடக்க பழகட்டு நம்ம இனம்ங்கிறதுக்காகத்தான்.